SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் மணி, சண்குமார், சந்திரசேகர், பவித்ரா.
வணக்கம்.
வணக்கம்.
சரி, இப்ப பட்ஜெட், இப்ப ஸ்காட் மோரிசன் வந்து கடந்த வாரம் முன்வைத்த பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை, வரவு செலவு திட்டம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அதை பற்றிய உங்கள் மதிப்பீடு என்ன, உங்க எண்ணம் என்ன? சந்திரசேகர் சொல்லுங்களேன்.
என்னை பொறுத்த வரையும் இது லிபரல் கவர்மெண்ட் வந்து தன்னோட கொள்கை அல்ல தத்துவத்தை வந்து விட்டு கொடுத்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்.
சரி, பவித்ரா, உங்களுக்கு எப்படிப்படுது?
இல்ல, அதை நானும் ஆமோதிக்கிறேன். பொதுவான இந்த லிபரல் கவர்மெண்ட் கூட்டணி அரசாங்கம் வந்து பொதுவா ஜாப்ஸ் அண்ட் க்ரோத் பண்றதுலதான் அவங்க கவனம் இருக்கிறது. இந்த முறை ஃபேர்னஸ் அண்ட் எக்விட்டி, சமத்துவம் சம்பந்தப்பட்ட கன கொள்கைகள் முன் வச்சிருக்காங்க. நிறைய லேபர் பத்தி போன தேர்தல்ல சொன்ன ப்ராமிசஸ், வாக்குறுதிகளை வந்து இந்த பட்ஜெட் மூலமா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த கருத்தை நானும்
ஒத்துக்கொள்றேன். உங்களுக்கு எப்படி போயிடுது?
இந்த 39வது ட்ரெஷரர் இவர் ஸ்காட் மோரிசன், இவர் பார்க்கும் பொழுது எங்களுடைய ட்ரெஷரருடைய வரிசை, அதாவது பொருளாளர்களுடைய வரிசையில் திறம்பட செய்தவர்கள் போல் கீட்டிங்கும் மற்றவர் பீட்டர் கோஸ்டலா, அவர்களோடும் கம்பேர் பண்ணும் பொழுது இவர் ஒரு வாக்குகளை பெறுவதற்காக செய்யப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் என்றுதான் என்ன தோன்றுகிறது.
மணி, உங்களுக்கு இப்படி அப்படிதான்?
இது ஓரளவுக்கு நான் எல்லாருடையும் ஒத்து வருது. ஆனா இப்படி சொல்லலாம், கவர்மெண்ட் வந்து லிபரல் போன முறை வந்தப்போ அவங்க 2015-16 அவங்களுடைய நெட் ஆப்ரேட்டிங் பேலன்ஸ் வந்து -33 பில்லியன் இருந்தது. இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் வின் பண்ணிருக்கிறாங்க. இனி அவங்க லாஸ்ட் பட்ஜெட் வந்து 2019-20 வரும். அந்த பட்ஜெட்ல அவங்க வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா பிசிக்கல் வேல்யூவை கொண்டு போகணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா இதுல பிரச்சனைக்குரிய விஷயம் அவங்க எப்படி அணுகி இருக்கிறாங்க அதுதான்.
இதுல இருக்கிற இந்த மெடிக்கேர் லெவியை வந்து கூட்ட போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையாக செய்யற ஒரு அம்சம் அப்படிங்கிற மாதிரி படுதா?
மெடிக்கேர் லெவிங்கிறது வந்து 2014 வந்து ஜூலியா கில்லார்ட் லேபர் கவர்மெண்ட்ல இருந்தப்ப அவங்க வந்து மெடிக்கேர் ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க. கரெக்டா சொன்னா 2020 வருஷம் வரையும் அந்த மெடிக்கேர் ஃப்ரீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து மெடிக்கேர் பட்ஜெட் வந்து ரொம்ப பெரிய அளவுல ஒரு ஒரு வருஷமும் அதிகரிச்சுட்டு இருந்ததுனால அது அன்சஸ்டைனபிள் லெவலுக்கு போயிடுங்கிற பயத்தினால முதல்ல வந்து டோனி ஆபர்ட்டோட கவர்மெண்ட் வந்து அதை அப்போஸ் பண்ணாங்க. அதை எதிர்த்தாலும் அவங்க பவருக்கு வந்த உடனே வந்து அதே மாதிரி 2020 வரையும் அதை கண்டினியூ பண்ணுவோம், ஃப்ரீஸை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இதனால என்னாச்சுன்னா மெடிக்கல் கம்யூனிட்டி வந்து அகெயின்ஸ்டா போனதும் இல்லாம பொதுமக்களுக்கும் ஒரு பயம், மெடிக்கேர் ரிபேட்டை ஃப்ரீஸ் பண்ணதுனால அவுட் ஆஃப் பாக்கெட் செலவு வந்து நமக்கு நிறைய வந்துடும், அதனால எடுத்தோடனே கொஞ்சம் பணத்தை சேமிச்சாலும் பின்னாடி வந்து உடல் நலம் பாதிக்கப்படுறதுனால அதிகம் செலவு பண்ண வேண்டியது வருமோங்கிற ஒரு பயம் வந்து மக்கள் மனசுலயே இருந்தது. லிபரல் கவர்மெண்ட் பொதுவா வந்து இந்த மெடிக்கேரியே அவங்க மொத்தமா தூக்கிடணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஆனா எலெக்ஷன் வின் பண்றதுக்காக எதை சொன்னா ஓட்டு கிடைக்குமோ அதை வந்து தடவு பண்ணிருக்காங்க.
போன முறை எலெக்ஷன்ல நல்ல லேபர் கவர்மெண்ட் பயப்படுத்தி விட்டாங்க தானே இந்த மெடிக்கேர் லெவியை பற்றி. இந்த மெடிக்கேர் லெவின்றது என்ன பொறுத்தவரையில், நான் ஒரு ஒரு சாதாரண மனிதனா பார்க்கும் பொழுது இது ஒரு சரியான திட்டம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது.
ஆனா சண்குமார், இப்ப எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த மெடிக்கேர் லெவிய வசூலிக்கணும் அப்படின்னு சொல்றதை விட ஒரு அதிக வருமானம் கொண்டவங்களோட வசூலிக்கலாம் அப்படின்னு பில் ஷார்டன் சொல்றாரு இல்லையா?
இல்ல, இப்ப நீங்கள் பாத்தீங்களென்றால் எல்லாருக்கும் வருத்தம் வருது. ஆனால் சிலர் வந்து இந்த பாவனை வந்து ஒரு கூடவா இருக்கின்றது இல்லையா, அது அதை நாங்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப இதுக்கு ஒரு வருமான வரியை வச்சு அல்லது வருமானத்தை பார்த்து ஒரு மெடிக்கேர் லெவியை கொண்டு வருவது மிகவும் கஷ்டமான விஷயம் என்றுதான் நான் கருதுகின்றேன்.
கொஞ்சம் அது எனக்கு அந்த சரிபாடு இல்ல. மெடிக்கேர் லெவி வந்து அது குறிப்பா இதுல நாங்க பாக்குறது வந்து இந்த நேஷனல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்றதுக்கு பணம் வேணுமெண்டுதான் இந்த 2.5% தான் கூட்ட போறேன்னு அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு மூணு பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து நீங்க கூறினது மாதிரி அது எல்லார்கிட்டையும் அந்த ஃபீ அந்த லெவிய கொடுக்காம ஒரு நல்ல சம்பளம் வாங்குற, அதாவது பில் ஷார்ட்னு சொல்லியிருக்காரு, 87,000 மேல இருக்கிற ஆக்களுக்கு தான் அது அந்த லெவி சார்ஜ் பண்ணணும். அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற ஆக்கள், லோ இன்கம் ஓனர்ஸுக்கு வந்து இது அவங்களால ரொம்ப அவங்க ரொம்ப தாக்கப்படுவாங்க என்ற மாதிரி ஒரு கருத்தை தோஷ் ஹோட்டன் முன் வச்சிருக்காரு. இதுல ஒரு பக்கம் சிக்கல் இருக்கு,
இது வந்து பெர்சன்டேஜ் ஃபீ தானே, ஏன் நாங்க இது வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் யுவர் சாலரி இசன்ட் இட், அப்ப அப்படி பாக்கல, ஏன் இப்படி ஒரு வருமான வரி என்ற ஒரு இதை நாங்கள் ஒரு வருமானத்தை ஏன் இதுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒரு எல்லாரிடையும் இருந்து ஒரு கருத்து வருகின்றது.
அதுக்கு பணம் கட்டணும், அப்ப அதுல வருமானத்தை இதுக்குள்ள கொண்டு வருவான், யார் கூட பாவிக்கிறாங்களோ அவங்க கூட காசு கட்டணும், அப்படி ஒரு திங்கிங், அப்படி ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பக்க பார்வை என்னன்னு சொன்னால், முதல் கூறின மாதிரி எல்லாருமே நாங்க வருத்தமா போறோம், அப்ப எல்லாருமே அதாவது ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இதுல அப்படி இருக்கணும் அண்ட் இன்னொரு கருத்தும் இருக்குது.
ஒரு விஷயம் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் பில் ஷார்ட்டன் சொல்றதுல, ஒரு விஷயம் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வந்து அதிக வருமானம் உள்ளவங்களுக்கு தான் டாக்ஸ் அதிகமா விதிக்கணுங்கிற ஒரு ரெண்டு பார்ட்டியுமே பேசுறாங்க. இந்த லெவியையும் அதிக வருமானம் உள்ளவருக்கு தான் பாஸ் பண்ணணும்னு பில் ஷார்ட்டன் சொல்றாரு. அதிக வருமானம் வைத்துக் கொள்வது வந்து என்ன குற்றமா இல்ல, அது ஒரு கிளாஸ் வார், அதைத்தான் இவங்க ரெண்டு பேருமே நடத்திக்கிட்டு இருக்காங்க.
இல்ல ஆனா கிளாஸ் வார்னு சொல்லும் போது 5 முக்கிய வங்கிகளுக்கும் வந்து வரி விதிக்கிறது வந்து கிளாஸ் வாரா பில் ஷார்ட்டனுக்கு படலையாவும்,
அந்த 5 வங்கிகளும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ரேஞ்ச் இருக்குது இல்லையா, அவங்க ப்ராஃபிட் வச்சுதானே அவங்க 5 பிக் பேங்க்ஸ் இருக்கு.
இல்ல ப்ராஃபிட்ங்கிறது நீங்க வந்து அது தப்பான விஷயம் கிடையாது, பட் ஐ திங்க் அதோட முக்கியமான விஷயம் என்ன பொறுத்தவரை என்னன்னா, இப்ப இந்த குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் வந்தப்ப ஒரு பேங்க் ரன், எல்லாரும் பேங்க் விட்டு பணத்தை எடுக்கிற அளவுக்கு ஒரு பீதி பயம் இருந்தது. அந்த நேரத்துல வந்து அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கேரண்டி, பணத்தை பேங்க்ல இருக்கிற பணத்துக்கு கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்ததுனாலதான் பேங்க் எல்லாம் இன்னைக்கு வயபிளா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்டைரக்டா கவர்மெண்ட் பேக் பண்றப்ப 30-40 பில்லியன் டாலர் ப்ராஃபிட் வர்றப்ப ஒரு நல்ல ஸ்கீம் எல்டிஐஎஸ் மாதிரி ஒரு நல்ல ஸ்கீமுக்காக இவங்க வந்து ஒரு மொத்தமா சேர்ந்து 4 வருஷத்துல 8-6 பில்லியன் டாலர் கொடுக்கறது என்ன பொறுத்தவரையும் தப்பா தோணவே இல்லை.
இது என்னத்தை 6 பில்லியன் என்று கதைக்கின்றன, ஆனால் இந்த 6 பில்லியனை இவர்கள்ட சார்ஜ் பண்ணிக்கல, இவர்கள் வந்து இந்த சார்ஜஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட தான் கொண்டு போயிடும். அதோட என்ன நடக்கும் என்றால், இவர்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து கீழே விழ போகுது, அது விழுகிறதால எஸ்டிமேட் பண்றாங்க 18 பில்லியனு கிட்ட லூஸ் பண்ண போயிடும் என்று கவர்மெண்ட். சோ இந்த 6 பில்லியன் எடுக்கிறதுக்கு எடுக்கிறதால இந்த ஷேர் பிரைசஸ் எல்லாம் லூஸ் பண்ணிச்சுதுண்டா, பேங்க்ஸ் ஆர் கோயிங் டு லூஸ் அபௌட்
மேல
வரி விதிக்கிறது வந்து இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா?
இல்ல நான் வந்து கட்டாயமா அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா இது ரெண்டு லெவல்ல பாக்கலாம். ஒண்ணு வந்து பொதுமக்கள் கிட்ட பேங்க்கு மேல ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. யாரை கேட்டாலும் ராயல் கமிஷன் கொண்டு வரணும் இல்ல ஸ்பெஷல் கமிஷன் ஆஃப் என்கொயரி அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து எக்கானமி எவ்வளவு மோசமா போனாலும் இவங்க பிசினஸ் மாடல் வந்து ரொம்ப சிம்பிள், 3%க்கு பணத்தை வாங்கி 6%க்கு லென்ட் பண்றது. இது ஒன்றும் ஆப்பிளோ ஐபோனோ அல்ல ஒரு கூகுள் மாதிரி ஒரு புது ப்ராடக்டை கண்டுபிடிச்சு பயங்கரமா எக்கானமியை ஹெல்ப் பண்ற ஒரு பிசினஸ் கிடையாது.
இல்ல அதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். என்னன்னா நம்ம ஆஸ்திரேலியன் இண்டஸ்ட்ரி இதுதான் மெயினா முக்கியமா பாக்கணும். இப்போ அவங்க 3%க்கு பணத்தை வாங்கி 6% கொடுக்காங்கன்னா அதுல அவங்க லைபிலிட்டிஸ் எவ்வளவு பே பண்றாங்க, அவங்க அவ்வளவு லைபிலிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்க பாத்துக்க வேண்டியிருக்கு.
இல்ல லைபிலிட்டிஸ் அக்செப்ட் பண்றாங்க இருக்குன்னு ஒத்துக்கிறேன், பட் வேர்ல்டுலயே ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பேங்க்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் பேங்க்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை அல்லது வரவு செலவு திட்டம் குறித்த ஒரு விவாத நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுள்ளோம். இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் பவித்ரா, சந்திரசேகர், ஷண்குமார் மற்றும் மணி. அடுத்து வந்து இப்போ கல்வி, பல்கலைக்கழகங்கள் அல்லது யூனிவர்சிட்டி ஃபீயை வந்து கூட்டுறது, இதில் இன்னும் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து குடியேற்றவாசிகளாக இமிக்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால இனி புதுசாக பெர்மனன்ட் ரெசிடென்சியோடு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் ஃபீ கொடுத்து தான் வந்து படிக்கணும் சிட்டிசன் ஆகிற வரைக்கும் அப்படின்னு.
இந்த திட்டத்தை ஏற்கனவே இருந்தது, ஆனால் என்ன வித்தியாசம் என்னன்னா முன்னாடி வந்து நீங்க டொமஸ்டிக் ஃபீ பைங் ஸ்டூடெண்டா பே பண்ணீங்க, இப்ப வந்து இன்டர்நேஷனல் ஃபீ பைங் ஸ்டூடெண்டா தான் ஆக்குறாங்க.
600 billion dollars வந்து கடன் இருக்க போகுது. இதுல லேபர் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, லிபரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, கிளியரா வந்து அடுத்த தேர்தல்ல ஜெயிக்கிறதுதான் அவங்க குறி. இன்னைக்கு எதுக்கு இப்ப இதை ரிப்பேர் பண்ணி நம்ம பேரை கெடுத்து எலெக்ஷனை தோக்கணும்? நம்ம 10 வருஷத்துல அது கிரீஸ் மாதிரி ஆகட்டும், போர்ச்சுகல் மாதிரி ஆக போகட்டும், அப்போ IMF போய் பிச்சை எடுப்போம் பணத்துக்கு, நாம இன்னைக்கு எலெக்ஷனை வின் பண்ணா போதுன்ற இதுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அதனால இல்லாத பணத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் செலவு பண்ற பிளான் போடலாம், பட் கடைசியில எல்லாத்தையும் கட் பண்ணி தான் ஆகணும்.
இந்த உயர்கல்விக்கு அது பொருத்தமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பல்கலைக்கழகங்களுக்கு நாங்க கட்டணம் கூடுது, 7.5 கூட்ட போறாங்க, அதுவும் அடுத்த வருஷத்துல இருந்து 1.8 வீதம் கூட்ட போறாங்க. முதல் நீங்க கூறின மாதிரி அந்த ஹெக்ஸ் த்ரெஷ் ஹோல்டும் குறையுது, 42,000 கிட்ட குறையுது. இது வந்து நீங்க ஜெனோபோபியா வந்து இதுல தெரியற மாதிரி எம்பார்வையில படல. இது வந்து
இரண்டு விஷயம் சொல்றாங்க, இதுக்கு நான் உடன்படல. என்னன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்டா வரவங்க மைக்ரண்ட், அவங்க இங்க வந்து படிக்கிறாங்கன்னா படிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஹெக்ஸுக்கும் பே பண்றாங்க, அந்த படிப்பினால வேற ஒரு அதிகமான சம்பளத்துக்கு வேலைக்கு போறாங்கன்னா அவங்க அதிகமா டாக்ஸ் கட்டுறாங்க. சோ உங்களுக்கு கடனையும் அடைக்கிறாங்க, வருமானமும் கூடுது, ஆனா அவங்க கடனுடைய அளவு மேலும் அதிகரிக்கிறது வந்து ஒரு அன்ஃபேர் தான் நான் சொல்லுவேன்.
நீங்க சொல்றது நான் ஒத்துக்கொள்றேன், ஆனா இதுல விளைவுகள் வந்து கூட டொமஸ்டிக் பாப்புலேஷனுக்கும் கூட இருக்குது. கட்டணங்கள் கூட கட்டுற வசதிகள் குறைய, சம்பளங்கள் ரொம்ப குறைய கட்ட படிக்கும் போது லோக்கல் ஸ்டூடெண்ட் கூட நிறைய பேர் மேற்க படிப்பு படிக்க வேணுமா என்ற ஒரு கேள்வி வரப்போகுது. அது ஆஸ்திரேலியன் லோக்கல் பாப்புலேஷனுக்கே, மைக்ரன்ஸ் இந்த மட்டும் இல்லாம பொதுவா படிக்கிற பசங்களுக்கு வந்து அந்த கேள்வி வரப்போகுது. அந்த மேற்படிப்பு இல்லாத ஒரு சமுதாயம் எப்படி இருக்க போகுது, இல்ல மேற்படிப்பு குறைய ஒரு சமுதாயம் எப்படி இருக்க போகுது என்றதும் ஒரு கவலைக்கிடமான விஷயம் அது.
சரி, ஒரு ஒரு நான் ஒரு கேள்வி கேக்குறேன். 2006 வந்து ஆஸ்திரேலியன் பட்ஜெட்ல வந்து சர்ப்ளஸ் இருந்தது, 10 வருஷத்துல 600 billion dollars கிட்டத்தட்ட கடன் வந்துருச்சு. ஹெல்த்துக்கு கட் பண்ண முடியாது, சோசியல் பாலிசி கட் பண்ண முடியாது, எஜுகேஷன் கட் பண்ண முடியாது. அப்ப எங்கிருந்துதான் வந்து பட்ஜெட்டை சரி பண்ண முடியும் சொல்லுங்க.
இது யாரும் கட் பண்ண சொல்லலையே, அந்த ஹெக் பேமெண்ட் எனிவே அவங்க பே பண்றாங்க. அவங்க கண்டிப்பா நானே ஹெக் வச்சிருந்தாலும் கண்டிப்பா பே பண்ணத்தான் போறான். மைக்ரன்ட்ஸ் வந்து டொமஸ்டிக் ஃபீயா இருந்தாலும் அதை பே பண்ணத்தான் போறாங்க. இது அவங்கள இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா அதே கோர்ஸ் போன வருஷம் டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட் ஃபீ பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த வருஷம் இன்னொருத்தர் அதே கோர்ஸ் ஜாயின் பண்றாரு, அவர் இன்டர்நேஷனல் ஃபீ பே பண்றாரு. ரெண்டு பேருக்கு வெளியில எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் போகும்போது சேலரி ஒரே ரேஞ்ச் தான்.
இல்ல அந்த அந்த பாயிண்ட் தான் நான் சொன்னேன், அது ஜெனோபோபியா தவிர வேற மைக்ரன்ட்ஸ் வந்து யாரு வெளியிருந்து
ஒத்துக்கிறேன்.
இப்ப மெல்பர்ன், சிட்னி எங்கெல்லாம் வீடு வாங்குறதெல்லாம் வந்து இப்போ ஒரு குதிரை கொம்பு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக வந்து இந்த பட்ஜெட்டில் அல்லது இந்த வரவு செலவு திட்டத்தில் பெருசாக வந்து சொல்லிக் கொள்ளும்படியாக எதுவும் அறிவிச்ச மாதிரில இல்லை,
ஒண்ணுமே சொல்லல. அதுதான் உண்மை, எல்லாருடைய கோவமே வந்து நெகட்டிவ் பியரிங் எடுக்கணும் அப்படிங்கறத கேள்வி சொல்ல, அதை கூட பண்ணல.
ஃபாரின் ஆக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றதுல வந்து கொஞ்சம் இதை கொண்டு வந்துடுறாரு. என்ன பொறுத்தவரை எனக்கு தெரியும், மெல்பர்ன் சிட்னியை பொறுத்த மட்டும் அந்த ஹோம் பயர்ஸ் வந்து கூட வந்து வெளிநாடு உதாரணமாக சைனால இருந்து வர மக்கள் எனக்கு வேண்டுகிறார்கள். அதால் தான் இந்த பிரைசஸ் வந்து இப்படி ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஒரு இன்ஃபிளேட்டட் பிரைஸ் நாங்கள் பாக்குறோம் இந்த வீடு வீடுகள்ல.
முற்றிலும் அதை ஒத்துக்கணும்னு தெரியலங்க. ஏன்னா அவங்க இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 6-8% ஆஃப் த புது வீடு தான் வந்து சிட்னி மெல்பர்ன்ல வந்து ஓவர்சீஸ் மக்கள் வாங்கினது, மிச்ச 90% வந்து இங்க இருக்கிற முதலீட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினது
தான் ஒரு பயம் கூட இருக்குது. அதால இருக்குது. ஆனா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கொள்றேன், இந்த ஹவுசிங் அண்ட் இதுலயும் நான் ஒத்துக்கொள்றேன். சொன்னேன் இப்ப அந்த சேமிப்பு திட்டம் ஒன்று கொடுத்திருக்காங்க, முதல் லேபர் கட்சி இருந்த ஒரு ஸ்கீம் அந்த ஃபர்ஸ்ட் ஹோம் சேவர், கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்கீம் திருப்பி கொடுத்திருக்காங்க. சலரி சாக்ரிஃபைஸ் மூலமா 30,000 கிட்ட அவங்க சேமிக்கலாம்னு சொல்லி. ஆனா இது
வந்து மிகவும் தப்பான பாலிசி நம்புறேன். என்ன நீங்க 30,000 வந்து சிட்னிக்கோ மெல்பர்னுக்கோ ஒன்னு டெபாசிட் போட முடியாது,
அது இல்ல அது 30,000 சிட்னி மெல்பர்ன் பத்தாதுங்கிறது வேற. இவங்களுடைய ஐடியா என்னன்னா இதுதான் மெயினா இருக்கு ரெண்டு பார்ட்டிக்குமே, நம்மளுடைய பெரிய அசட்டே வந்து சூப்பர் அனுவேஷன் தான்.
இவங்க வந்து ஏன் நெகட்டிவ் கியரிங் வந்து இந்த கவர்மெண்ட் தொடாதுன்னா பொதுவா ஓட்டு போடுற மக்கள்லாம் வந்து கொஞ்சம் வயசானவங்க, வயசுல குறைவா இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடுறது கிடையாது. அவங்க வந்து வீடு வாங்குறத பத்தி இவ்வளவு நாள் ரொம்ப கவலைப்பட்டது கிடையாது. 65% பாப்புலேஷன் ஆஸ்திரேலியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால ஓட்டு போயிடுங்கிற ஒரே பயத்தினாலதான் நெகட்டிவ் கியரிங் வந்து பொருளாதாரத்தையே ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளிட்டு இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம ஓட்டு வாங்குறதுக்காக நெகட்டிவ் கியரிங் அல்ல கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இந்த கவர்மெண்ட் தொடர்ந்து முடிவு
பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் மாறுபடுறேன். என்னன்னா இந்த டெவலப்ஸ் ஓவர்சீஸ் சேல்ஸ் வந்து என்ன நடக்குது என்றால், அதாவது இந்த மாநகரங்கள்ல மெல்பர்ன் மாநகரத்திலோ சிட்னி மாநகரத்துல கட்டப்படுகின்ற அந்த உயர்மாடி கட்டடங்கள் அவை வந்து கணக்க ஃபாரின் பயர்ஸ் தான் செய்யணும், கணக்க வேண்டி கொண்டு போயினும். இப்ப சொல்லிவிடும் தானே இது கோஸ்ட் ஹவுஸா போயுது, அதாவது பூட்டப்பட்ட உயர்மாடி கட்டிட அறைகளை நீங்கள் பார்க்கத்தக்கதா இருக்குது. அப்ப அந்த அந்த விஷயங்கள் வரையக்கல, இதுல வந்து நெகட்டிவ் கியரிங்ல ஆக்கள் வரையல, வெளியில போய் வேண்டுறவர்கள் தான் கூட நெகட்டிவ் கியரிங்ல வேண்டுறவர்களுடைய இந்த ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து கூட ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் தான் செய்யணும் என்று நான் யோசிக்கிறேன்.
இல்ல நான் அதை மறுக்கிறேன்.
நானும் அதை மறுக்கிறேன்.
ஆஸ்திரேலியால எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் இனோவேஷன்ங்கிறதே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. சோ அதுல இதுக்கு முந்தைய தலைமுறையில ஒரு குறிப்பிட்ட பகுதி தலைமுறையினர் வந்து சூப்பர் இனோவேஷன்ங்கிறதே இல்ல, அவங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் இன்கம் எப்படி என்னன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்கம்ஸ் தான். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்டா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொபோர்ஷன் நிறையவே இருக்கிறாங்க.
ஆமா, கடந்த 6 வருஷத்துல வந்து சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 850% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 850% வந்து ஹவுசிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க.
இப்ப இந்த பட்ஜெட்டை பொறுத்த அளவுல ஒரு திருப்தியான அம்சம் இது, இது வந்து அதிருப்தியான அம்சம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லுங்களேன். சண்குமார் நீங்க சொல்லுங்க.
பொறுத்தளவில் மெடிக்கேர் லெவியோ என்ற விஷயங்கள் என்னை திருப்திப்படுத்துகிறது. ஆனா ஒரு நெகட்டிவா பார்க்கும் பொழுது இந்த எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களை பாதிக்கக்கூடிய இந்த பட்ஜெட், அதை நான் ஒரு 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 நெகட்டிவான பார்வையில தான் பார்க்கிறேன். கன பேரை அது அஃபெக்ட் பண்ண போறது.
மணி,
திருப்தியான விஷயம் என்னன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபரன்ட் பர்சன், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு, அது கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துல அது திருப்தியான விஷயம். அதிருப்தியான விஷயம்னா ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டிக்கு எதுவுமே பண்ணல, இதுதான் என்னுடைய அதிருப்தி.
சந்திரசேகர்,
அந்த நேஷனல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம்னு என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அதே மாதிரி இந்த நாட்டோட பொருளாதாரத்தை பின்னாடி வந்து ஒரு கீழே தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த வீட்டு வேலைக்கு இருக்கு. இதனால யங் பீப்புள் வீடு வாங்க முடியாது, வீடு வாங்க முடியலன்னா அவங்களால ஒரு ஃபேமிலி லைஃப் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதுதான் பிக்கஸ்ட் இஷ்யூ, அதை இந்த கவர்மெண்ட் வந்து ஒண்ணுமே பண்ணலங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது.
பவித்ரா,
அந்த என்டிஐஸ் கருத்து நானும் ஆமோதிக்கிறேன். அந்த நேஷனல் டிசபிலிட்டி ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம். திருப்தி இல்லாத ரெண்டு விஷயங்கள் வந்து ஒன்று, முதலே நாங்கள் பேசின மாதிரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கட்டடங்கள் கூட, அப்ப ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து மேற்க படிப்புக்கு படிப்பாங்களா, அந்த படிக்க கட்டுமான்னு சொல்லி படிப்பாங்களா, அப்படி படிக்காத ஒரு நிலைமையில எங்களோட சமுதாயம் எப்படி போகுது என்றது ஒரு பயமான ஒரு விஷயமா எனக்கு இருக்குது. மற்றது வந்து வெல்ஃபேர் ரிசிபியன்ஸ், அதாவது அந்த பணம் வாங்குவவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு பார்வை தான் இந்த திட்டம் கொடுத்துருக்குது. அவங்க அதாவது நிறைய ட்ரக் டெஸ்டிங் பண்ண போறாங்க, மற்ற அந்த கேஷ்லெஸ் டெபிட் கார்டு ட்ரையல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது பணம் எடுக்க முடியாது, மற்றது மது இல்ல சூதாட்டா செலவழிக்க முடியாது. அப்ப அப்படி அந்த காசு எடுத்து அவங்க அப்படி செலவழிக்கிறாங்கன்ற ஒரு ஒரு கருத்துல அப்படி தடை செய்யப்பட்ட ஒரு திட்டம் அது. அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் இன்னும் விரிவடைக்கிறாங்க, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது கொஞ்சம் அதிருப்தியாவும் கவலையாவும் இருக்குது.
மிக்க நன்றி மணி, சண்குமார், சந்திரசேகர், பவித்ரா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
நன்றி,
நன்றி,
வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.